எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறோம். இதே போல் ஒரு மாலை வேளையில் நம்முடைய சீஷலோடு கூட மேலறையிலே நீர் பஸ்காவை ஆசரித்தீர், ராபோஜன ஆராதனையை ஆசரித்தீர். என்ன நினைவு கூறும்படி நான் வருமளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் அந்த நாளை எதிர்நோக்கியிருக்கிறோம். அந்த நாள் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த ராப்போஜனத்திலே பங்கு பெற வேண்டும். பின்பு நாங்கள் வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். நாங்கள் அதிக வருஷமாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்திலே நாங்கள் ராப்போஜனத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வெட்டிங் சப்பரில் அந்த ஸ்தலத்திலே சகல பரிசுத்தவான்களோடு கூட அந்த ஆராதனையிலே பங்கு பெற நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த நாள் சீக்கிரமாக வரட்டும். இந்த பந்தி எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் பலியானீர். உம்முடைய மாம்சத்தை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. மீட்பை சம்பாதித்தீர். உம்முடைய ஜீவனை கரையமாக செலுத்தி எங்களுக்கு மீட்பை சம்பாதித்திருக்கிறீர். வானத்தையும் பூமியும் உம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினீர். ஆனால் எங்களுக்கு மீட்பு வரும்படியாக நீர் மனுஷனாக வந்து சிலுவையிலே மரிக்க வேண்டியதாயிருந்தது. சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் அதை நினைவு கூர்ந்து இதில் பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு இந்த பந்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கல்வாரி சிலுவையிலே நீர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ரெடெம்ப்டிவ் பிளஸ்ஸிங் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து நிறைவேற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு கூட இதில் பங்கு பெற எங்களை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. பாரம்பரியமாக செய்யாதபடி விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருத்தரும் இதில் பங்கு பெற உதவி செய்யும். தாமைத்து கொண்டு கிராமுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இந்த ஆராதனையை நீர் விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதி தருள்வீராக. நாங்கள் தியானிக்க போகிற வசனமானது எங்களுக்கு ஆண்டவரே இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் கிருபை ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராபோஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஆதியாகமம் 45:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:10.
நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம்.
நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். அண்ட் தௌ ஷால் டுவெல் இன் த லேண்ட் ஆஃப் கோஷின் அண்ட் தௌ ஷால் பி நியர் அண்ட் டு மீ. யோசேப்பு சொல்லுகிறதான வார்த்தைகளை இப்பொழுது நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37:50 வரைக்கும் யோசேப்பினுடைய லைஃப்பை நம்ம வாசிக்கிறோம். 38 யூதாவையும் தாமாரையும் குறித்து வாசிக்கிறோம். அந்த ஒரு அதிகாரம் தவிர 37 இருந்து 50 வரைக்கும் ஜோசப் லைஃப்பை நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த 45 யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். உங்களுக்கு யோசேப்பை குறித்து அதிக பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அது அவ்வளோ அருமையான ஒரு லைஃப் ஸ்டோரி. அங்கே யோசேப்பு இப்பொழுது 45 தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சகோதரமார்கள் அவங்க திகைத்து போனார்கள். யோசேப்பா இவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறான், எகிப்துக்கே அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் மிகவும் பிரமித்தார்கள், ஷாக் ஆனார்கள். அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. யோசேப்பை விற்று போட்டதை குறித்து அவர்கள் மிகவும் வெக்கப்பட்டார்கள். அதனால் நீங்கள் ஒன்றும் துக்கப்பட வேண்டாம், உங்கள் எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை முன்னக்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இங்கே முன்னக்கூட்டியே அனுப்பியிருக்கிறார். இல்லை, பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்னை வந்து அதிபதியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் சீக்கிரமாய் போய் என் தகப்பனிடத்துல நீங்கள் சொல்லுங்கள். இதே போல் யோசேப்பு அவன் எகிப்துக்கே அதிபதியாக இருக்கிறான். நீர் வந்து சீக்கிரமாய் வாரும், தாமதிக்க வேண்டாம். எல்லாரும் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு வாங்க, தாமதிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி அனுப்புகிறான். அந்த 10-ஆம் வசனத்தில் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும், யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும், ஆடு மாடுகள் இருக்கிறது, ஆடு மாடுகளோடு எல்லாவற்றோடும் கூட நீங்கள் வாங்க, இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் புறப்பட்டு வாங்க. வாங்கி இங்கே வந்து கோசேன் நாட்டில் வாசம் பண்ணலாம். எகிப்துக்கு மத்தியில் கோசேன் நாடு இருக்கிறது, எகிப்து மத்தியில் அது இருக்கிறது. அந்த இடம் வந்து செழிப்பான ஒரு இடம். அதனால் அந்த செழிப்பான இடத்துல வந்து நீங்கள் வாசம் பண்ணலாம். அது யோசேப்புக்கு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் என்னுடைய பக்கத்தில் வாங்க அப்படி என்று சொல்லி அனுப்புகிறான். அதை குறித்து நம்ம ரொம்ப நேரம் பேச நமக்கு நேரம் போதாது. முக்கியமான காரியம் என்னவென்றால், கம் டு கோஷின். யோசேப் என்ன சொல்கிறான் என்றால், கம் டு கோஷின், நீங்கள் கோசேனுக்கு வாருங்கள். நீங்கள் அந்த கானான் தேசத்தை விட்டு கோசேனுக்கு வாருங்க. அதுக்கு இதுக்கும் ரொம்ப மைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 40 வருஷம் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அவங்க பிரயாணம் பண்ணாங்க. அது 500 மைலுக்கு மேலே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து தானியம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு திருப்பி ட்ராவல் பண்ணி இங்கே வந்து தானியம் வாங்கிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். நீங்கள் என் பக்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே உதவி செய்வேன், உங்களை பராமரிப்பேன், உங்களை போஷிப்பேன். அதனால் அங்கே இருக்காண்டாம், நீங்கள் இங்கே வாங்க, கோசேனுக்கு வாங்க அப்படின்னு தகப்பன்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் ஃபேமிலியாக உங்களுடைய ஆடு மாடுகளோடு கூட, உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட எல்லாரும் கோசேனுக்கு வாருங்கள், கம் டு கோசேன். அதுதான் மெசேஜினுடைய தலைப்பு. உங்களுக்கு வறுமை வராதபடி நான் பாதுகாப்பேன், உங்களை நான் பராமரிப்பேன். பஞ்சம் 2 வருஷம் வந்திருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாருமே வாருங்கள் என்று சொல்லும்படியாக யோசேப்பு அனுப்புகிறான், கம் டு கோசேன். அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம், டூ அண்ட் ஃப்ரோ நீ வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் என்று யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான். ஆமீன். அவன் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான், ஒரு அழைப்பு கொடுக்குறான். அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்குறார், கம் டு கோஷின். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கம் டு கோஷின். நீங்கள் அங்கே வறுமையில் இருக்கணும், பஞ்சத்தில் இருக்கணும், நீங்கள் பசியில் இருக்கணும், அப்படிலாம் இருக்காண்டாம். நீங்கள் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஆமீன். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் நம்ம எல்லாருமே கோசேனுக்கு வந்திருக்கிறோம். ஆமீன். கோசைன் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கு என்றால், வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கு. நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். நம்ம உலகத்தை விட்டு, சாபனத்தை விட்டு, நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம யோசேப்பு பக்கத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கோசைனுக்கு வந்திருக்கிறோம், வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். இதோ நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கோசைனுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எனக்கு பக்கத்தில் வரலாம், Thou shall be near unto me. நீங்கள் எங்கள் நீங்கள் வந்து என்னுடைய பக்கத்தில் வரும் பொழுது உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எத்தனை வருஷம் பஞ்சம் வந்தாலும், அந்த பஞ்சம் ரொம்ப சிவியராக இருந்தாலும், பஞ்சத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூடு நான் தருவேன். எல்லாருமே யோசிப்பு மூலமாக தான் போஷிக்கப்படுறாங்க. Nobody was eating without Joseph. Joseph illama avanukku panjathila aagaram kedaikadhu. Joseph ellathayum serthu vechirukran. Adanalae neenga ellame enna edathila paarenga. Joseph idatha andha grain irukirathu. அதே போல பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டாலுடைய நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அங்கேருந்து நமக்கு கிராண்ட் பண்ணுகிறார். நமக்கு தேவையான வாழ்க்கை, வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். எப்பொழுது நம்ம கோசேனில் வரும்பொழுது, கோசேன் டைப்ஸ் த வேர்டு, நீங்கள் வேர்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் எல்லாமே தருகிறார். உண்மையாக நீங்கள் வார்த்தைக்கு வந்து வார்த்தையை நேசித்து நீங்கள் சின்சியராக ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்கள். உலகமெல்லாம் பஞ்சத்தில் இருக்குது. எகிப்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாமே பஞ்சத்தில் இருக்குது. சிவியர் ஃபேமைன் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது மத்தியில் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையுமே தரார். உலகத்தின் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், பலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல குறைவுகள் இருக்கலாம். நம்ம அந்த உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம கோசேனில் வந்திருக்கோம். அந்த கோசேனில் வரும்பொழுது யோசேப்பு பக்கத்தில் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணப்படுது. யார் ப்ரொவைட் பண்ணா? ஜோசப் ப்ரொவைட் பண்ணுகிறார். ஆமென். நாம் அவரோடு கூட பிளட் ரிலேஷன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்கு எல்லாமே ஃப்ரீ. எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பஞ்சத்தில் நமக்கு ஃப்ரீயாக எல்லாமே கிடைக்குது. இதுதான் நம்ம வார்த்தையில் வர்றதுனால வர்ற பெனிஃபிட்டு. நீங்கள் விசுவாசித்தா அறிக்கை செய்தால் உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும். உலகத்து மனுஷன் என்ன சொல்லுவான்னா, நல்லதே நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்பா. உலகத்து மனுஷன் சொல்கிறான், அவனே அப்படி சொல்கிறான். நம்ம நல்லதே நினச்சா நல்லதே நடக்குமா, கெட்டதே நினச்சா கெட்டதே நடக்குமா? அதான் மனுஷன் நினைப்பில் தான் எல்லாம் இருக்குதுன்னு உலகத்து மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். அதே போல் நம்ம நல்லதே நினச்சா நமக்கு நல்ல மாதிரியே நடக்கும். நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணால் நமக்கு நல்லது நடக்க. அதே போல் நம்ம வந்து வார்த்தையின்படி நம்ம அறிக்கை செய்தால், வார்த்தையின்படி சிந்தனை செய்தால் நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமென். நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்தால், உலகத்தை பார்த்தா அது பஞ்சத்தில் இருக்குது, சிவியர் ஃபேமைனில் இருக்குது. உலகமே சிவியர் ஃபேமைனில் இருக்குது. அவ்விதமாக நம்ம அதை நினச்சா அது நமக்கு கெட்டதாக தெரியும். நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? கோசேனுக்கு வந்திருக்கிறோம். உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் ஆண்டவர் வந்து கோசேனில் கொண்டு வரார், வார்த்தையிலே கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையிலே வரும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய ஜோசப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். ஒரு மனுஷன் வந்து அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகளை 23:7 வாசிக்கிறோம். இதயத்தின் நினைவு வந்து வார்த்தையின்படி இருக்குமென்றால், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு இருக்குமென்றால் நமக்கு அதன்படியே நடக்கும். நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இது எழுதியிருக்கு, ஒரு எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கு. அதனால் நம்ம கோசேனில் இருக்கிறோம் என்ற நிச்சயம், அந்த பிளேஸுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்து கோசேனில் கொண்டு வந்திருக்கிறார். நான் கோசேனில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு விசுவாசித்தா கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படியே நினச்சிங்கன்னா நீங்கள் மனுஷனே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நான் வார்த்தையில் வந்திருக்கேன், ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க தரல இவங்க தரலன்னு நம்ம மனசில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா நமக்கு நல்ல காரியம் நடக்காது. நம்ம நோக்கி பார்க்கறது அவரை தான் நோக்கி பார்க்கணும். அங்கேருந்து தான் வரணும். ஜோசப்பட்டம் தான் எல்லாம் நமக்கு வரணும். நான் கோசேனில் இருக்கிறேன் கேட்குற பசங்கத்தை அப்படியே உங்கள் தலைக்கு மேலே போகக்கூடாது. கொஞ்சம் வீட்டில் போய் அதை சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து அறிக்கை செய்தால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நீங்கள் எல்லாத்தையும் பெற முடியும். இவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இவ்வளோ நாள் பஞ்சத்தில் பட்னியில் இருந்தாங்க. ஜாக்கப் ஒரு ரிச் மேன் தான். அவன் கானான் தேசத்துக்கு வரும்பொழுது ரிச் மேன் தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஆகாரம் இல்லை, வயசாகி போச்சு அவனுக்கு, ரொம்ப சிக்காக இருக்கிறான், ரொம்ப வீக்காக இருக்கிறான். இந்த நேரத்தில் பஞ்சம் வேறு வந்துட்டு, அதனால் அவனுடைய நிலைமை அபீதமாக இருக்கிறது. நீ என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ மோசமான சிக்காக இருந்தாலும், எவ்வளோ மோசமான கண்டிஷன்லாம் இருந்தாலும், அந்த நிலையிலே நீ வா. அதான் யோசிப்பு சொல்ல, நீ எந்த நிலையில் இருக்கியோ, எவ்வளோ பிரச்சனை இருக்கோ, நீ அது மத்தியில் நீ வந்தியன்னா, கோசேனுக்கு வந்தா, நீங்கள் வந்தா, உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே நான் தருவேன். தேசத்தின் உச்சிதமான காரியங்களை, தேசத்தின் கொடுமையான காரியங்களை உங்களுக்கு நான் தருவேன். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் அவர் நம்மை போஷிப்பார் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் என்ன காண வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு புதிய ராஜ்யன் தோன்றியிருக்கிறான். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜ்யன். ஒன்னா அதிகாரம் 8 யாத்ராமும் 1:8 வாசிக்கலாம்.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான்.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பு மரித்து போனார். இப்பொழுது 400 கிட்டத்தட்ட 400 ஆகிவிட்டது. இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன். நவ் தேர் அரோஸ் அப் எ நியூ கிங் ஓவர் எஜிப்ட் விச் நியூ நாட் ஜோசப். இப்பொழுது ஒரு புதிய ராஜன் தோன்றியிருக்கிறான். அவன் யோசேப்பை பற்றி அவனுக்கு தெரியாது. யோசேப்பு தான் எகிப்தை பாதுகாத்தான், அது அவனுக்கு தெரியாது. அதனால் புதிய ராஜன் தோன்றும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிக அடிமையாக்கி ஒடுக்கினான். ஆளோட்டிகள் மூலமாக அடித்து அவங்களை செங்கல் அறுக்கவும், பில்டிங் கட்டவும், இவ்விதமாக ரோடு போடவும், விதமான வேலைகளினாலே அவன் அடிமைப்படுத்தினான். அவளுக்கு சரியான கூலி கொடுக்கலை. பிறக்கிற ஆண் பிள்ளைகளை நைல் நதியில் போடும்படியாக செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவ காலம் ஆரம்பித்து விட்டது. புதிய ராஜன், அந்த புதிய ராஜனால் விதமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கமாக இருந்தால் ஜனங்களுக்கு நல்லது, அது கெட்ட அரசாங்கமாக இருந்தால் ஜனங்களுக்கு உபத்திரம். அந்த ராஜன் புதுசாக மாறும் பொழுது அங்கே உபத்திரம் வாழ்ந்து விட்டது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அவங்களுக்கு வாழ்க்கையானது ரொம்ப கசப்பாக மாறினது. உலக வாழ்க்கை அவர்களுக்கு வெறுப்பாக மாறினது. இவ்விதமாக மாறும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, மோசை அனுப்புகிறார். அக்னி சம்பத்திலே ஆண்டவர் மோசையை சந்தித்து, இதோ மோசையை போய் கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராமா 3:7-8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு நான் இறங்கி வந்தேன். அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும், ஆளோட்டிகளுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல் 1963 கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஐ மீன் த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். The Lord Himself descended from heaven with His shout, voice and trump. இதோ கர்த்தர் வந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே, அவர் தாமே இறங்கி வந்திருக்கிறார். உணதம் சொல்ல 4:16-17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கிறோம். இந்த கடைசி காட்டிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஏன்னு இந்த உலகம் எகிப்தாக இருக்கிறது. இந்த எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை வந்து அங்கே வெட்டிங் சப்பருக்கு கொண்டு செல்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன். ஆனால் இப்பொழுது எங்கள் மோசே இங்கே வரும்பொழுது பார்வன் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதனால் ஃப்ளேக்ஸ் அங்கே வருகிறது, ஃப்ளேக்ஸ் அங்கே வருகிறது. அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே எங்கே வந்துட்டாங்கன்னா, கோசேனில் இருக்கிறாங்க. பல பகுதியில் செதறி கடந்த எல்லாருமே, எகிப்து நாட்டில் வேலை நிமித்தமாக பல பகுதியில் சிறகு கிடந்த எல்லாருமே இப்பொழுது கோசேனுக்கு வந்துட்டாங்க. அந்த வாதைகள் விழும் பொழுது அவங்க வேறு இடத்துல இல்லை, அவங்க எல்லாரும் கோசேனுக்கு வந்துட்டாங்க. அதே போல் இந்த நேரத்தில் வந்து நம்ம வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட வேண்டிய நேரம். ஏன்னா ரேப்சர் சீக்கிரமாய் நடக்கப் போகுது. கோசேனில் இருந்தால் தான் ரேப்சரில் போக முடியும். கோசேனில் இல்லாமல் விடுதலை கிடைக்காது. அதனால் அவங்க வந்து எகிப்தை விட்டு விடுதலை பெற்று போக வேண்டுமென்றால், ஃபஸ்ட்டில் பல பகுதியில் குடியிருக்கிறவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோசேனுக்கு வரணும். கம் டு கோசேன். இன்னைக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், கம் டு கோஷேன். ஆமென். அன்னைக்கு யாக்கோபின் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்டது, கம் டு கோஷேன், உங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங் கிடைக்கும். இப்பொழுது என்ன சொல்கிறது? அதே வார்த்தை தான், கம் டு கோஷேன். ஏன்னா ராப்சர் சீக்கிரமாக நடக்க போகுது, விடுதலைக்கு நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் விடுதலை பெறணும்னா நீங்கள் கோசேனுக்கு வர வேண்டும். அந்த கோசேன் என்ற இடத்துல இருந்தால்தான் நீங்கள் விடுதலை பெற முடியும். வேறு இடத்துல பல இடங்களில் செதறி கிடக்கக்கூடாது, அங்கே எங்கே செதறி கிடக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் வார்த்தையில் வர வேண்டும். ஆமீன். ஏன்னா வார்த்தையில் வந்தால் தான் அங்கே தான் விடுதலை உண்டு. இப்பொழுது அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் வேலை செய்யாண்டான். பார்வன் உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டான், ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான், இனிமேல் அவனுக்கு போய் வேலை செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் கோசேனுக்கு வாங்க. கோசேனுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வாதைகள் விழாது. எல்லாருக்கும் தெரியும், 10 ஃப்ளேக்ஸ் வந்தது. ஏழாம் அதிகாரத்தில் தண்ணீரை ரத்தமாக மாற்றப்பட்டது, மோசே அவிதமான வாதையை கொண்டு வந்தான். அதன் பின்பு எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தவளைகள் வந்தது, தவளைக்கு பிறகு பேன் வந்தது, பேனுக்கு பிறகு வண்டுகள் வந்தது. அதன் பின்பு நீங்கள் வந்து ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே கொள்ளை நோய் வருகிறது. கொள்ளை நோய் வந்து அதில் அநேகர் வந்து அந்த மிருகங்கள் எல்லாமே செத்து போனது. கொள்ளை நோய் வந்தது. அதற்கு பின்பு எரிபந்தமான கொப்பளங்கள், எல்லோருக்கும் எரிபந்தமான கொப்பளங்கள் கட்டி அங்கங்கே கட்டி உருவானது, அதிக வேதனை கொடுத்தது. அதன் பின்பு கல்மழை, ஹெயில், அங்கே கல்மழை வந்தது. எட்டாம் அதிகாரத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம், ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பத்தாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே வந்து என்ன, வெட்டுக்கிளிகள் வருகிறது. வெட்டுக்கிளிகளுக்கு பிறகு காரிருள், மூணு நாள் காரிருள், டார்க்னஸ், டோட்டல் டார்க்னஸ் அங்கே ஏற்படுகிறது. ஒருவரும் இருந்த இடத்த விட்டு எழும்பலை, அப்படியே இருளிலே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. மூணு நாள் வரைக்கும் இருந்த இடத்த விட்டு எழும்பலை. அதன் பின்பு பத்தாவது வாதை வந்து தலைப்பிள்ளை சங்காரம், அதை நம்ம 11:12 வாசிக்கிறோம். இவ்விதமாக 10 ஃப்ளேக்ஸ் அங்கே வந்தது. இந்த 10 ஃப்ளேக்ஸ் வரும்பொழுது கோசேன், அதில் மோசஸ் என்ன சொல்கிறான், கம் டு கோஷேன். ஜோசப் என்ன சொல்லுகிறான், கம் டு கோஷேன், இங்கே வந்தேன்னா அவங்கள நான் பராமரிப்பேன். இப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், கம் டு கோஷேன், நீங்கள் கோஷேனுக்கு வந்தால் உங்களுக்கு வாதைகள் வராது. ஆமீன். அதே போல் நம்ம கோசேன் வந்து வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம வார்த்தையில் வந்தால் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். வார்த்தையில் வந்தால் நமக்கு ஃப்ளேக்ஸ் வராது. அதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான். தேவனுடைய வார்த்தை உண்மை. நம்ம நெகட்டிவ் டெஸ்டிமோனி கொடுக்கக்கூடாது. காலையில் சொன்ன மாதிரி நம்ம நெகட்டிவ் டெஸ்டிமோனி கொடுக்கக்கூடாது. ராகா போல் பாசிட்டிவ் டெஸ்டிமோனி கொடுக்கணும். உங்கள் லைஃப் எப்படியோ அதே போல் தான். நீங்கள் எப்படி வாயினால் அறிக்கை செய்யணும், நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அதனால் எலெக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராப்சரில் பங்கு பெற வேண்டும் என்றால் நீங்கள் கோசேனில் வந்தால் அங்கே வாதைகள் விழாது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் த மைட்டி டவர், த ரைச்சஸ் வென்ட் இன் இட் அண்ட் பி சேஃப். நம்ம வந்து அந்த கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அது கோசேனாக இருக்கிறது. கோசேனில் வந்தால் நம்ம வந்து வாதைகள் வராது. ஆனால் 10 ஃப்ளேக்ஸ் வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாத்ராமை 8:21-23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது வண்டுகள் வந்தது. ஆனால் அந்த கோசேனில் வண்டுகள் வரவில்லை. 22 வாசிக்கலாம்.
பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷ.
என் ஜனங்கள் வந்து இருக்கிற இடமாகி அந்த கோசேனில் வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை நான் விசேஷித்தப்படுத்துவேன். I will sever in that day the land of Goshen in which my people dwell, that no swarms of flies shall be there. அங்கே எந்த விதமான வண்டுகள் அங்கே இருக்க போகிறதில்லை. அதே போல் இதோ எல்லாருக்கும் கொள்ளை நோய்கள் வந்து எல்லா மிருகங்களும் கொள்ளை நோய் வந்து செத்தது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க மிருக ஜீவன்கள் ஒண்ணுமே சாகல. கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதே போல கல்மலையானது எகிப்து தேசம் எங்கும் பெய்கிறது, நடுமத்தியில தான் கோசேன் இருக்கிறது. ஆனா அந்த கோசேன்ல வந்து கல்மழை பெய்யலை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா போரூரில் மழை பெஞ்சிருக்கும், வளசரவாத்தில் மழை பெய்யாது. அதாவது மழைன்னா பெரிய மழை இல்லை, கொஞ்சம் மழை பெய்யும். பெரிய மழைனா எல்லா இடத்துலையும் பெய்யும். ஆனால் இங்கே வந்து பயங்கரமான கல்மழை, அவிதமான மழை பெய்யும் பொழுது எல்லா இடத்துலையும் தான் பெய்யணும், கோசேனில் தான் பெய்யணும். ஆனால் கோசேனில் மட்டும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யாமல் வேறு எல்லா இடத்துலையும் கல்மழை பெய்யுது. ஆண்டவர் அவிதமாக விசேஷித்தது காலத்தில் 9:26 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரன் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாது,
அங்கே மட்டும் கல்மழை இல்லாமல் இருந்தது. அதனால் கோசைன் எது கிடையாளம் வார்த்தை, இந்த மெசேஜ் அதாவர் நம்ம ஸ்தாபனத்தை விட்டு நம்ம இந்த நேரத்துக்குரிய செய்தியில் வந்திருக்கிறோம். இந்த மெசேஜில் வரும் பொழுது இதோ கோசைனில் வந்து அங்கே கல்மழை இல்லை. நோ ஹெயில், நோ ஃப்ராக்ஸ், நோ லைஸ், நோ ஸ்வாம், இதோ அங்கே நோ ஃப்ளேக்ஸ், அங்கே எந்த ஃப்ளேக்ஸும் வரல. கத்தர் பாருங்க அப்படி வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். 3 நாள் வந்து அங்கே இருள், காரிருள் வந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் காண முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் கோசேன் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருக்கு. 23 யாத்ராம 10:23.
3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தான் அங்கே வெளிச்சம் இருக்கு. அவங்க இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்கு, எல்லா இடம் இருட்டா இருக்கு. எப்படி பாருங்க கர்த்தர் எப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதே போல நீங்க வந்து பிலீவ் பண்ணணும். நான் வந்து வார்த்தையில இருக்கேன், எனக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். உலகத்தின் மக்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். சாபன மக்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். சாபனம் இன்னைக்கு டார்க்னஸ்ல இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். ஏசாயா 61:2 வாசிக்கும் பொழுது இருள் வந்து எழும்பி பிரகாசி உன் வெளிச்சம் உன்னிடத்தில் வந்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகமெல்லாம் டோட்டல் டார்க்னஸ்ல இருக்கு, பாவ இருள், அவிசுவாசமாகிய இருள் இருக்கிறது. இந்த லவோதிக்கா தபையானது இங்கே கொஞ்சம் வெளிச்சம் போட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த பென்காமி 7வது டயக்ராம் வந்து டோட்டல் டார்க்னஸ்ங்கிறார், எல்லாம் இருளில் இருக்கு. ஆனால் உங்கள் மேலே பிரைடு மேலே வெளிச்சம் இருக்கு. ஆமென். நம்ம மேலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது, கோசேனில் வெளிச்சம் இருக்கிறது. மற்ற எல்லாத்துலையும் இருடுனா காரிருள், பயங்கரமான இருள். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. மனிதர் எல்லாருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. பட் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஹேட் லைட் இன் தேர் டுவெல்லிங்ஸ், அவங்களுடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. அதனால் இப்படி ஆண்டவர் வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். நமக்கு ஒரு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிலீவ் பண்ணால், கேட்குற பிரசங்கத்தை நீங்கள் வந்து அறிக்கை செய்தால் உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமே, அவங்களுக்கு செய்த நமக்கு செய்ய முடியும். அதனால் நோ நோ ஃப்ராக்ஸ், நோ லைஸ், நோ ஸ்டார்ம், எல்லாமே இருக்குது உலகத்தில். ஒரு நாளிலே இந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே விழும், விழ வேண்டிய நேரம் இருக்கிறது. எல்லா வாதைகளும் உலகத்தை தாக்கும். அதுதான் 7 வயல்ஸ் என்று வாசிக்கிறோம், 7 கோபகலசங்கள். அந்த 7 கோபகலசங்களையும் வெளிப்படுத்தல் 16:1 வாசிக்க முடியும். 1:21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே 7 வயல்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து கிரேட் ட்ரிபிலேஷன் பீரியட், மகா உபத்திர காலம். மணவாட்டி ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு பாதுகாப்பான இடம் கீழே இல்லை, உலகத்தில் பாதுகாப்பான இடம் கிடையாது. தேர் இஸ் நோ சேஃப்டி ஸோன் இன் த வேர்ல்டு, எங்கேயும் பாதுகாப்பான இடம் கிடையாது. இந்த பாதுகாப்பான இடம் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போன பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தில் அந்த வயல்ஸ் எல்லாமே ஊற்றப்படும். அந்த கோபகலசங்கள், அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே உலகத்தில் ஊற்றப்படும். ஆனால் நம்ம பாதுகாப்பான இடத்துல இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம், அந்த மீட்பின் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 21:27-28 என்ன வாசிக்கும்? பின்பு மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவதை காண்பார்கள். அப்பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாயிருப்பதனாலே உங்களுடைய தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பாருங்கள். நமக்கு பாடி ரெடாம்ஷன் வரப்போகுது, அதனால் நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்திருக்கிறது, அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். சீக்கிரமாக உலகத்தில் இருக்க மக்களுக்கு கிரேட் ட்ரிபிலேஷன் ஏற்படும், ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஊற்றப்படும், கோப கலசங்கள் ஊற்றப்படும். எகிப்து மேலே 10 ஃப்ளேக்ஸ் வந்தது போல் 1 by 1 எல்லா ஃப்ளேக்ஸும் வரும் பொழுது நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் கோசைனில் இருக்கிறீங்க, வார்த்தையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கும் பொழுது, மேலே போயிருக்கும் பொழுது உலகத்தில் பாதைகள் ஊற்றப்படும். இதெல்லாமே தேரி கிடையாது, நிச்சயமாக நடக்க போகிறது. ஆமீன். இப்பொழுது நம்ம கோசைனில் இருக்கிறோம், ஒரு நாளில் நம்ம வெட்டிங் சப்பரில் இருக்கிறோம், நம்ம வார்த்தையை இப்பொழுது ரிசீவ் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே நமக்கு சொந்தமானது, அது எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் ப்ரொவைட் பண்ணுகிறார், நமக்கு குறையில்லை. ஆனால் நம்ம வந்து வார்த்தையில் இருக்கிறோம், நமக்கு எந்த குறையும் இல்லை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரே கோசைனில் இருக்க முடியுமா? நம்ம கோசைனில் இருக்க முடியாது. நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் லேண்ட் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அங்கே போகணும், நல்லா அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம், திருப்பி நம்ம அங்கே போகணும். ஒரு நாளில் 70 பேராக வந்தாங்க, இப்போ 20 லட்சம் ஜனங்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் அங்கே போகணும். அதனால் நம்ம இப்பொழுது உலகத்தில் இருக்கும் பொழுது வார்த்தையில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறார், நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், இதோ எல்லா நன்மைகளையும் வார்த்தையில் இருப்பது நிமித்தமாக கொடுக்கிறார். இதோ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இருந்தாலும் நம்ம கோசேன் வந்து ஒரு டெம்பரரி பிளேஸ் தானே ஒழிய, நமக்கு பெர்மனண்ட் பிளேஸ் வந்து அது ப்ராமிஸ் லேண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தாலும் நம்ம வந்து கோசேனில் இருக்கிறோம், அது நிமித்தமாக தராரு. இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எட்டர்னிட்டியை வைத்திருக்கிறார். ஆமீன். நம்ம டைமிலிருந்து எட்டர்னிட்டிக்கு போகணும். ஆமீன். காலம் என்னும் திரையை தாண்டி நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது என்ன சொன்னால் 10th ஃப்ளேக் அங்கே வரும். இந்த 9 ஃப்ளேக்ஸ் வந்து கோசேனில் வரவில்லை, ஆண்டவர் அதை அவிதமாக பாதுகாத்தார். அதே போல் ஆண்டவர் இந்த பொல்லாத உலகத்தில், இந்த ஈவில் வேர்ல்டில் ஆண்டவர் உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம இப்பொழுது நம்ம கோசேனில் வந்திருக்கிறோம். அதனால் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த கோசைனில் வந்தால் தான் நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கோசைனில் வராதவங்க எட்டர்னிட்டிக்குள்ளே போக முடியாது. அதனால் கம் டு கோசேன் என்று மோசஸ் அங்கே அழைப்பு கொடுக்குறான். எல்லோரும் கோசைனில் வர்றாங்க. அதே சமயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லா வாதைகளும் அங்கே எகிப்து மேலே வந்தது, ஆனால் கோசேனில் வரல. ஆனால் இப்பொழுது 10th ஃப்ளேக் வரும்பொழுது அது கோசேன்லையும் வரும். அது எகிப்தில் மாத்திரமல்ல, அது கோசேன்லையும் வரும். டெத் இஸ் கமிங் டு கோசேன். அங்கே கோசேனில் இருந்தாலும் டெத்து வரும். அதனால் எகிப்து மக்களுக்கு எப்படி வந்ததோ அதே போல் கோசேனில் இருக்கிறவங்களுக்கும் அது வரும். த சேம் டெத் தட் கமிங் டு எஜிப்ட் இஸ் கமிங் டு கோசேன். அவங்களுக்கு வந்த அதே மரணமானது இங்கே வரும். ஆனால் மற்ற 9 ஃப்ளேக்ஸ் வரல. ஆனால் 10th ஃப்ளேக் வந்து மோசமான ஃப்ளேக்கு. அந்த டெத்து தலைப்பிள்ளை சங்காரம் இங்கேயும் அது வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமீன். என்ன சொன்னால் அப்ளை த டோக்கன். நீங்கள் டோக்கனை அப்ளை பண்ண வேண்டும். கோசேன் வந்து அங்கே டெத்து வராதுன்னு சொல்ல முடியாது. கோசேன் வாஸ் நாட் எக்ஸம்ட் ஃப்ரம் ஆல் த பிளேக்ஸ். எல்லா வாதைகளும் அதுக்கு வந்து அது விதி விலக்கு கிடையாது. இதோ என்ன செய்ய கோசேன் வரும், கோசேன்லேயும் மரணம் வரும். இப்பொழுது டெத் என்று சொல்லும் பொழுது அது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். மெனி பீப்புள் டைடு ஸ்பிரிச்சுவலி. இன்னைக்கு அநேகர் வந்து ஆவிக்குரிய பிரமாக மரித்திருக்கிறார்கள். ஏன்னா சொன்னதை செய்யலை. Because they didn't do what God told them to do. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யலை. என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? அப்ளை த பிளட் அப்படின்னு சொல்லுகிறார். தே டின்ட் அப்ளை த டோக்கன். அவர்கள் வந்து அடையாளத்தை அப்ளை பண்ணலை. அவங்க ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது அவங்க அப்ளை டோக்கனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா மரணம் வராது. இப்போ மோசே என்ன சொல்லியிருந்தார் 12:12-12 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், சாயங்காலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும், அதனுடைய இரத்தத்தை லிண்டல்லையும் டோர் போஸ்ட் ரெண்டு டோர் போஸ்ட்லையும் மேலே இருக்க மேற்சட்டம் லிண்டல் இதில் வந்து இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். அப்படியானால் நான் இரத்தத்தை கண்டு நான் வந்து உங்களை கடந்து செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். யாத்ராமா 12:13,
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும்.
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த பிளட் ஷால் பி யூ ஃபார் எ டோக்கன் அப்பான் த ஹவுசஸ் வேர் யூர் அண்ட் வென் ஐ சீ த பிளட் ஐ வில் பாஸ் ஓவர் யூ அண்ட் த ஃபிளேக் ஷால் நாட் பி அப்பான் யூ did destroy you when I smite the land of Egypt. எகிப்து தேசத்தை வாதையினாலே நான் வாதிக்கும் பொழுது அந்த மரணத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் இரத்தத்தை நலைக்காலிலையும் லிண்டல்லையும் நீங்கள் பூசுவீர்கள் என்றால் இரத்தத்தை கண்டு ஐ வில் பாஸ் ஓவர் தி உங்களுக்கு மேலே நான் கடந்து போவேன். இரத்தமானது இந்த பிளட் ஷால் பி டு யூ ஃபார் எ டோக்கன், அதுதான் உங்களுக்கு அடையாளம். எல்லாம் தாலி போடுறது மோதிரம் போடுறது தான் அடையாளங்கிறாங்க. ஆனால் பென்கா 4 டோக்கனை பற்றி 4 கொடுத்துருக்குறார். 4 நானும் வாசி பார்த்தேன், எங்கேயாவது தாலி மோதிரம் தான் டோக்கன்னு அவர் சொல்லலை. ஒரு செய்திக்கு 4 கொடுத்துருக்காரு அதே தலைப்பில். ஆனால் அந்த இடத்துல அவர் ஏன் சொல்லலை? இது வந்து வெளிப்படையான ஒரு அடையாளம். ஆண்டவர் நமக்கு வந்து பிளட் ஷால் பி யுவர் டோக்கன், இரத்தமானது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதனால் இரத்தத்தை அவர்கள் பூசி இருக்கும் பொழுது அந்த லிண்டலில் டோர் போஸ்டில் அவர்கள் பூசி இருக்கும் பொழுது அவங்களுக்கு யார் வீட்லேயும் மரணம் வரல. மற்ற எகிப்து தேசம் எல்லார் வீட்லேயும் பிச்சைக்காரன் முதற்கொண்டு ராஜா வீட்டு வரைக்கும் எல்லார் வீட்லேயும் மரணம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் எந்த மரணமும் இல்லை. யாத்ராம 11:7 வாசிக்கலாம்.
ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
ஒரு ஒன்று கூட மிருக ஜீவன்லையும் தலையிட்டு செத்து போகும். மனுஷங்களில் மட்டும் இல்லை, மிருக ஜீவன்லையும். ஒரு மாடு முதலாவது குட்டி போட்டுச்சுன்னா அது செத்து போகும், ஒரு நாய் கூட செத்து போகும். ஆண்டவருக்கு எப்படி தெரியும் எது முதல்ல பிறந்த எது தளப்பில்லைன்னு தெரியும்? அவருக்கு தெரியும். மனுஷங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொந்தக்காரங்களுக்கு குடும்பத்தாருக்கு தான் இதுதான் முதலாவது பிறந்ததுன்னு தெரியும், தளப்பில்லைன்னு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். மிருக ஜீவன்லையும் மருங்கள்லையும் யார் தளப்பில்லைன்னு தெரியும். தளப்பிள்ளை செங்காரம் நடந்தது. ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் அவங்க மனுஷர்கள் மிருக ஜீவன் ஒன்றாயிலும் சாகலை, இரத்தத்தின் கீழ் அவர்கள் இருந்தார்கள். அதனால் பாதுகாப்பு எங்கே இருக்குது? இரத்தத்தின் கீழ் இருக்கிறது. ஆமீன். நம்ம இரத்தத்தின் கீழ் வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்குது. த பிளட் ஷால் பி யுவர் டோக்கன், உங்களுக்கு அடையாளம் வந்து இரத்தமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டது. இன்றைக்கு அநேகர் வந்து ஸ்பிரிச்சுவலாக அவங்க டெத்தில் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் டெத் அவங்களுக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் அவங்க டோக்கன் அப்ளை பண்ணலை. அதனால் பென்காமி என்ன சொல்லுகிறாருன்னு வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு பிளட் டோக்கனாக இருந்தது, இன்னைக்கு வந்து லைஃப் ஆஃப் த பிளட் இஸ் த டோக்கன். அன்னைக்கு இரத்தம் அடையாளமாக இருந்தது, இன்னைக்கு இரத்தத்தில் இருந்த ஜீவனானது அடையாளமாக இருக்கிறது. ஆமீன். அதனால் பென்காமி என்ன சொல்லுகிறார்? டெத் ஏஞ்சல் ஹேட் டு லுக் அண்ட் சீ த பிளட். நவ் அகைன் இட் வாஸ் எ டைப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். The literal blood of Jesus could not come upon ஆன் ஈச் ஒன் ஆஃப் அஸ். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், சொந்த ரத்தம், இந்த நேச்சுரல் பிளட்டு எல்லார் மேலேயும் தெளிக்க முடியாது. ஆனால் ரத்தத்தில் இருக்க ஜீவன் எல்லார் மேலேயும் வர முடியும். ஆமீன். 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் தான் மெய்யான ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது. ஆனால் ரத்தத்தில் இருக்க ஜீவனானது, த லைஃப், த லிட்டில் லிக்ஸ் ஆஃப் ஃபயர் தட் கேம் அப் ஆன் தெம் அண்ட் 120 இன் த அப்பர் ரூம். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். 50வது நாள் பெந்தேகோஸ நாளிலே அந்த ரத்தத்திலிருந்த ஜீவனானது அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் மேலே வந்தது. நம்ம அப்போஸ்தலர் நாளிலே 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பெரிய அக்னிமயமான அந்த பில்லர் நாவுகள் ஒவ்வொருத்தர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
இதோ 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், ரத்தமானது சிந்தப்பட்டது, ரத்தத்திலிருந்த ஜீவன் பில்லர் ஆஃப் ஃபயராக அவங்க ஒவ்வொருத்தர் மேலும் வந்தது. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தத்திலிருந்த ஜீவனானது நம்ம எல்லாரும் மேலேயும் வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அன்றைக்கு வந்த அதே ஜீவன் இன்றைக்கு வர முடியும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் சில கேலன், சில லிட்டர்ஸ் ரத்தம் இருக்கலாம் நேச்சுரல் பட், அதை எல்லாரும் மேலேயும் தெளிக்க முடியாது. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அது சிந்தப்பட்டது. இப்பொழுது அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், காட்ஸ் ஓன் லைஃப், த லிட்டரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எத்தனை பேர் மேலேயும் வரலாம். மோசே ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற ஆவியை ஆண்டவர் அவன்கிட்ட இருக்கிற ஆவியை எடுத்து 70 பேர் மேலே வச்சார். அப்போ அவங்க மோசே போல் அவங்க வந்து அவங்க காரியங்களை கையாள முடியும். மோசேன் ஆவியை, அவனுக்குள்ளே இருக்க ஜீவனை 70 பீப்புள் மேலே வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த ஆவி அன்னைக்கு 120 பேரில் முதலாவது வைக்கப்பட்டது. இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசித்தாலும், 100,000 பேர் விசுவாசித்தாலும், இன்னும் எத்தனை பேர் விசுவாசித்தாலும் அவருடைய ஜீவனை எல்லார் மேலேயும் வைக்க முடியும். ஆமீன். அவருடைய பிளட்டை கொண்டு எல்லார் மேலேயும் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளோ பிளட்டு கிடையாது. அதனால் அன்னைக்கு பிளட்டு டோக்கன், இன்னைக்கு லைஃப் ஆஃப் த பிளட் இஸ் டோக்கன். த லைஃப் ஆஃப் த பிளட் இஸ் த ஹோலி கோஸ்ட். ஆமீன். பரிசுத்தாவி அந்த லைஃப் ஆஃப் த பிளட்டாக இருக்கிறது. 120 பேர் மேலே வைத்த தேவன் இன்றைக்கு எத்தனை பேர் வேணும் வேலை மேலாலும் வைக்க முடியும். அவருடைய ஜீவனை நாம் பெறும் பொழுது நம்ம அவரை போல ஜீவிக்க முடியும். ஆமீன். இல்லை கத்ராய் பிரதர் பென்கா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கூட பேச முடியாது, நேரம் நமக்கு சுய இருக்கிறது. அதனால் பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், அனிமல் லைஃப் வந்து டசின் ஹேவ் அ சோல், மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. அதனால் மிருகத்தில் இருக்க அந்த ஜீவனானது மனுஷனோடு வந்து இணைய முடியாது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்ததுனால அவருடைய ஜீவன் நம்ம மேலே வர முடியும். ஆனால் ஒரு மிருகத்தினுடைய ஜீவன் நம்ம மேலே வர முடியாது. அதனுடைய நேச்சர் வேறு, நம்முடைய நேச்சர் வேறு. அதுக்கு சோல் கிடையாது. அதுக்கு சோல் இல்லாதனால அது ட்ரெஸ்ஸு போடுறதில்லை. அதுக்கு ட்ரெஸ் அவசியம் கிடையாது. அதனால் அதுக்கு அந்த மாதிரி நாலேஜ் இல்லை. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் அ லிவிங் பீயிங் பட் நாட் அ லிவிங் சோல். அது வந்து அதுக்கு அது ஒரு ஜீவிக்கிற ஒரு ஜந்துவாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஆத்மா இல்லை. தேர்ஃபோர் தட் அனிமல் லைஃப் குட் நாட் கம் பேக் அப்பான் எ ஹியூமன் லைஃப். ஒரு மனுஷன் மேலே அந்த ஜீவன் வர முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் த பிளட் வந்து உங்களுக்கு டோக்கனாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் நமக்கு வந்து அந்த லிட்ரல் பிளட் அல்ல, லிட்ரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈஸ் அவர் டோக்கன். ஆமீன். அந்த டோக்கன் ஃபார் பிலீவர் டுடே இஸ் அ ஹோலி கோஸ். நீங்கள் வந்து ஹோலி கோஸ் பெறும் பொழுது நீங்கள் டோக்கனை பெற்றிருக்கிறீங்க. ஆமீன். இட் இஸ் அ லிட்ரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிட்டர்ன் பேக் இன் டு த பிலீவர். இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அந்த ஜீவனானது ஹோலி கோஸ்ட் அவங்க மேலே வருது. எத்தனை பேர் மேலேயும் வைக்கலாம், விசுவாசிக்கிற எத்தனை பேர் மேலேயும் வைக்கலாம். அதனால் பிளட் இஸ் நாட் டோக்கன், த லைஃப் ஆஃப் பிளட் இஸ் அவர் டோக்கன். ஆமீன். நம்ம அந்த டோக்கனை பெறும் பொழுது டெத்து நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆமீன். அதனால் அங்கே தாப்பனார் வந்து சாயங்காலத்தில் ஆட்டை அடிக்கும் பொழுது பிள்ளைகள் கேட்கலாம், ஏன்ப்பா நீங்கள் ஆட்டை கொல்றீங்க, அது கொல்லலைன்னா நீ சாகணும். அதை நான் வந்து கொன்னாதான், அந்த இரத்தத்தை பூசினாதான் நீ பழைக்க முடியும். நீ சாகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படுகிறது என்று தகப்பனார் சொல்லுவார். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கலைன்னா நீங்கள் மரிக்கணும். அதனால் உங்கள் பிளேஸ் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். ஆமீன். அதனால் பாருங்கள், அவங்க ஒரு ஆட்டை அவர்கள் வந்து வீட்டில் இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கணும். கிரயத்தை செலுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை சாயங்காலத்திலே அதை அடித்து அதன் இரத்தத்தை பூச வேண்டும். அப்படி ஆடு வாங்க என்னால் முடியாதுன்னா சாக வேண்டிதான். அவங்க வந்து ஆட்டுக்குட்டியை அவங்க வீட்டில் இருக்கலாம், அப்படி வீட்டில் இல்லைன்னா அவங்க காசு கொடுத்து வாங்கணும். அப்படி எல்லா குடும்பத்தாரும் செய்யணும். அன்றைக்கு அப்படி இருந்தது. இன்றைக்கி வந்து ஆண்டவர் ஃப்ரீயாகவே ஹோலி கோஸ்ட் தரார். நீங்கள் எந்த காசும் செலவழிக்க வேண்டாம். இலவசமாகவே நமக்கு டோக்கன் தருகிறார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு பாருங்கள், அந்த ஹோலி கோஸ்ட் பெற மனசில்லை. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், ஹோலி கோஸ்ட், அதான் நியூ பேர்த். அந்த ஸ்டேஜ் வரணும். நியூ பேர்த் அடைய ஜனங்களுக்கு மனசில்லை. ஆண்டவர் ஃப்ரீயாகவே தரேன் அப்படிங்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது நீங்கள் கோசைனில் இருந்தது போதும். நீங்கள் வார்த்தையில் இருக்கிறீங்க, உலகத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் இதை விட நமக்கு பெட்டர் பிளேஸ் வேணும். கோசைனுக்கு வராமல் மேலே போக முடியாது. அதனால் நீங்கள் மேலே போகணும். நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். இந்த உலகத்திலேருந்து விடுதலை ஆக வேண்டும். இந்த பாடியிலேருந்து விடுதலை ஆக வேண்டும். ரெண்டு டெலிவரன்ஸ். பாடியிலேருந்து விடுதலை, உலகத்திலேருந்து விடுதலை. இந்த டெலிவரன்ஸ் வர வேண்டுமென்றால் நம்ம ஹோலி கோஸ்ட் பெற வேண்டும். அந்த டோக்கனை பெற வேண்டும். உலகத்தில் இருக்கோம், வார்த்தையில் இருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், எல்லாம் நல்லா மாறி போயிட்டுருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வந்து நம்ம இங்கே இருக்க மனசில்லை. இந்த சரீரத்தில் இருக்க நமக்கு மனசில்லை. இதிலேருந்து நமக்கு டெலிவரன்ஸ் வேணும். உங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது. கோசைன் வந்து எல்லாமே கிடைச்சாலும் அது வந்து டெம்பரரி தான். நீங்கள் வந்து எட்டர்னிட்டிக்குள்ளே போகணும். அதெல்லாம் நீங்கள் 40 வருஷம் பிரயாணம் செய்து அந்த எட்டர்னிட்டிக்குள்ளே, அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? டோக்கன் பெற வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இந்த லைஃப் ஆஃப் த பிளட் இஸ் அவர் டோக்கன். ஆமீன். அதனால் விசுவாசத்தோடு இந்த அப்பத்தில் இந்த திராட்சைரசத்தை பங்கு பெறும்பொழுது ஜீசஸுடைய லைஃப்பை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஆமீன். விசுவாசத்தோடு பங்கு பெற்றார். அதனால் விசுவாசத்தோடு பங்கு பெறும்பொழுது இந்த லேம்போடு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, இந்த ஸ்லைன் லேம்போடு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, இந்த அப்பத்தோடும் திராட்சைரசத்தோடு நீங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது, நீங்கள் வந்து லிட்ரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஹோலி கோஸ் வந்து உங்களுக்கு டோக்கனாக கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் வந்து ஒரு நாளிலே நீங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வெட்டிங் சேப்பரில் இருப்பீங்க, ரேப்சரில் பங்கு பெறுவீங்க. யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். உலகத்திலே நீங்கள் சந்தோஷமானவர்களாக இருப்பீர்கள். ஆமீன். கர்த்தர் நமக்காகத்தான், அதற்காகத்தான் இந்த பந்தியை நமக்கு ஆயத்த பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த டோக்கனை கட்டளையிடுவார். நம்ம வந்து அந்த வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லாத திரு சாணத்தினால் பாவ தோஷம் நீங்கள் நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மாசில்லா சுத்தமாக திரு புண்ணிய ஸ்தானத்தினால் குற்றம் நீங்கி குணமாகிட்டா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கேட்ட பிரசங்கத்துக்கு ஆதாரமாக இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்கள் திருசானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்கள் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்ற நீங்கி
பரிசுத்தம் பெறவும் எல்லா திரு சாரணத்தினால்
நம்ம கோசேனுக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளில் வெட்டிங் ஷாப் இருக்குன்னு சொல்லுவோம். இப்பொழுது நம்ம டோக்கன் பெற்றிருக்கிறோம். லாஸ் ஃபேக்கு உலகத்தை தாக்குற கடைசி பாதை டெத். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை தாக்குற கடைசி பாதை ஸ்பிரிச்சுவல் டெத். நம்ம ஸ்பிரிச்சுவல் டெத்தை அடையக்கூடாது. நமக்கு டோக்கன் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு டெலிவரன்ஸ், கிரேட் டெலிவரன்ஸ் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அதனால் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றி கொண்டேன். என்னவனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நம்ம ஜெபத்தில் இருப்போம். கர்த்தரோடு கூட நம்ம ஒரு மனப்படுவோம். கர்த்தர் இந்த பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம ஜெபத்தில் இருப்போம்.
பாடலின் 521 521 திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன்.
Yeah.
பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே சிறிது நேரங்கள் காத்திருந்து பந்தியில் பங்கு பெற, வார்த்தையை தியானிக்க, ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற, காணிக்கையினாலும் தசம பாதத்தினாலும் கர்த்தரை கனப்படுத்த இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். காலமென்னும் திரைக்கு இப்பாலே நாங்கள் ராபோஜனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் வெட்டிங் சப்பரில் நாங்கள் பங்கு பெறுவோம். இந்த பந்தியானது அதற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. நான் வருமளமும் இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். அதுவரைக்கு தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும். பின்பு நாங்கள் உம்மை முகமுகமாய் காண்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதோடு கூட நாங்கள் பந்தியிருப்போம். அந்த மகத்தான நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பந்தி எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் கல்வாரிலே இரத்தத்தை சிந்தவில்லை என்றால் பரிசுத்தாவி டோக்கன் எங்கள் மேலே வராது. நீ இரத்தத்தை சிந்தும் பொழுது இரத்தத்திலிருந்த ஜீவனானது இன்றைக்கு எங்கள் மேல் வந்திருக்கிறது. நாங்கள் அந்த டோக்கனை பெறும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ராப்சரில் பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் தருவீராக. இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சகல நன்மைகளையும் கட்டளையிடுவீராக. எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தவர்கள் ஒருவராயிலும் பலவீனமாக இருக்கவில்லை. அவர்கள் பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட்டு போனார்கள். ஐஸ்வர்யவான்களாக புறப்பட்டு போனார்கள். அதே போல் ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். எங்களுக்கு ஜெயத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். எல்லா சோதனைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஏற்படுத்தியிருக்கிற பந்தியினை ராசிபதியும் எல்லாரும் திருப்தியாக புசித்து சந்தோஷத்தோடு கூட தேவ சமூகத்தை விட்டு தங்கள் வீடுகளுக்கு செல்லத்தக்கதாக உதவி செய்யும். எல்லா சூழலை அனுகூலமாக்கித்தாரும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.